الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال الله سبحانه وتعالى أيضا فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا إلا من تاب وآمن وعمل صالحا فأولئك يدخلون الجنة ولا يظلمون شيئا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم ما من عام إلا والذي بعده شر منه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم رواه البخاري. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி நம்முடைய உயிரிலும் மேலான ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆள் அஸ்ஹாபுகள் தாபிஊங்கள் தபூ தாபியங்கள் மேலும் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து நடந்து கொள்ளுமாறும் அவனுடைய கட்டளைகளை கடமைகளை அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டும் எடுத்து நடக்குமாறும் அவன் விலக்கியவைகள் தடுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் ஒவ்வொன்றையும் தேடி படித்து வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் தக்குவா என்ற வசியத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய ஒரு புதிய வருடத்துக்குள்ளே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். புதிய வருடம் என்று சொல்லப்படும் பொழுது பொதுவாகவே புதியது என்பதற்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இஸ்லாமிய ஒரு புது வருடத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம் என்பதை கேட்கும் பொழுது சொல்லும் பொழுது புது வருடம் என்று சொல்லப்படும் பொழுது உள்ளத்திற்கு ஒரு வகையான சந்தோஷம்தான். ஆனால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அதனுடைய யதார்த்தத்தை நாம் யோசிக்கும் பொழுது சந்தோஷப்படுவதை விட கவலைப்பட வேண்டும், பயப்பட வேண்டும். இருந்ததை விட நாம் தீனுடைய காரியங்களிலே முன்னேறுவதற்குரிய வழிகளை யோசிக்க வேண்டும். ஏன், ஒரு வருடம் முடிந்துவிட்டது, இன்னுமொரு வருடம் வந்துவிட்டது என்பதை பல கண்ணோட்டங்களில் நாம் யோசிக்கலாம். ஹதீஸுடைய வெளிச்சத்தில் புது வருடத்திலே நுழைந்து விட்டோம் என்பதை ஒரு அடிப்படையிலே நாம் யோசிக்கும் பொழுது அதனுடைய விளக்கம் என்னவென்றால், நுபுவத்துடைய நூறானிய நிறைந்த அந்த வெளிச்சமான பிரகாசமான காலத்திலிருந்து இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் நாம் தூரமாகிவிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வெளிச்சம் நிறைந்த பிரகாசம் நிறைந்த அந்த காலத்திலிருந்து இருந்ததை விட நாம் இன்னும் ஒரு வருடம் தூரமாகிவிட்டோம். வெளிச்சத்திலிருந்து எந்த அளவு தூரம் போவோமோ அந்த அளவுக்கு இருட்டை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே வருகிறது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நாள் மதீனாவிலே நுழைந்தார்களோ, அலாத் மின்ஹா குல்லு ஷை, மதீனாவில் நுழைந்த நாள் முழு மதீனாவும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. சில அறிவிப்புகளிலே அந்த வெளிச்சத்தை அந்த பிரகாசத்தை நாம் மரங்களிலும் கண்டோம், சிவர்களிலும் கண்டோம், கட்பாறைகளிலும் கண்டோம். ரசூல் உலகத்திற்கு ஒரு ஒளி, வெளிச்சம், ஒரு மின் விளக்கு. அதற்கு நெருக்கமாக இருக்கும் அளவுக்கு மிகவும் நாம் வெளிச்சத்திலும் தெளிவிலும் இருப்போம். அதை விட்டு எந்த அளவுக்கு சமூகம் தூரமாகிக் கொண்டே போகுமோ, இருட்டை நோக்கி, சர்ரை நோக்கி, பாத்திலை நோக்கி சென்று கொண்டிருக்கும். சொல்லுகிறார்கள், இந்த நாள் மதீனாவுக்குள் ரசூல் நுழைந்தார்களோ, அலாத் மின்ஹா குல்லு ஷை, முழு மதீனாவும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. பெரிய ஒரு வெளிச்சம் மதீனாவுக்குள் வந்ததை போல். அதே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி அவர்களை நாம் அடக்கம் செய்து கொண்டிருக்கிறோம், வ இன்னா லஃபி தஃப்னிஹி அன்கர்னா குலூபனா, இன்னும் அடக்கம் செய்து முடியவில்லை, கபரிலே மண்ணை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே மதீனாவிலே ரசூல் உயிருடன் இருக்கும் பொழுது எந்த வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் கண்டோமோ, அதற்கு நேர் மாத்தமான ஒரு நிலையை நான் எங்களுடைய உள்ளங்கரினால் உணர்ந்தோம். போடப்பட்டிருந்த அந்த வெளிச்சம் அப்படியே அணைக்கப்பட்டதை போன்ற ஒரு காட்சியை நாம் மதீனாவிலே கண்டோம். ரசூல் ஹயாத்துடன் இருக்கும் பொழுதும் அதே மதீனாவிலே வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்படுவதற்குள் இந்த நிலை உலகத்தில். அன்னாருடைய அந்த நுபுவத்துடைய நூறானிய நிறைந்த அந்த காலத்திலிருந்து சமூகம் எந்த அளவு தூரமாகுமோ, உலகம் எந்த அளவு தூரமாகுமோ, வெளிச்சத்திலிருந்து தூரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இது ஹைரு அல்ல ஷர். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம், அவரை தொடர்ந்து வந்த அந்த காலங்கள் சிறந்த காலம், உலகத்திற்கு வந்த சிறந்த காலம் என்று வர்ணிக்கப்பட்டது. ஹைருல் குருனி கருணி தும்மல்லதீன யலூனஹும் தும்மல்லதீன யலூனஹும், உலகத்திற்கு வந்த காலங்கள் ரசூலுக்கு முன்னாலும் பின்னாலும்.
இந்த துனியாவுக்கு வந்த நாட்களிலே மிகவும் சிறந்த நாட்கள், சிறந்த காலம், நான் வாழக்கூடிய என்னுடைய காலம் என்றார்கள். ஏன், அது ரசூல் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நலவுகளே இருந்தது.
www.acmyc.com
நன்மைகளே காணப்பட்டது. தொழுகையாளிகளே இருந்தார்கள். வட்டி இருக்கவில்லை, ஹராம் இருக்கவில்லை, வினாவுக்கு இடம் இருக்கவில்லை, பாவங்களுக்கு பகிரங்கமாக செய்வதற்கு இடம் இருக்கவில்லை, மியூசிக் இருக்கவில்லை. சிறந்த காலம். அதனை அடுத்து சும்மல்லதீன யலூனஹும், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமானுடன் பார்த்த அந்த சஹாபாக்களுடைய காலம் சிறந்த காலம். சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமானுடன் நேரடியாக பார்த்து நல்ல விடயங்களை படித்துக்கொண்ட அந்த சஹாபாக்களை சந்தித்த தாபியூங்களுடைய காலம் உலகத்தின் சிறந்த காலம் என்று வர்ணிக்கப்படும். ஆனால் அந்த காலத்திலும் ரசூலுடைய காலத்திலே இருந்த அந்த ஹைர்கள் குறைந்ததை சஹாபாக்கள் உணர்ந்தார். எப்படியோ ஒரு வருடம் முடிந்து இன்னும் ஒரு வருடம் வந்திருக்கிறது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் தாபியூங்களுடைய நூறானியத்துகளும் ஹைர்களும் சிறப்புகளும் நிறைந்த அந்த காலத்தை விட்டும் இன்னும் கொஞ்சம் நாம் தூரமாகிவிட்டோம். இது ஒரு அறுத்து. இரண்டாவது, இருந்ததை விட நாம் கியாமத்தை நோக்கி, உலக முடிவை நோக்கி, ஃபித்னாக்களும் குழப்பங்களும் நடைபெறும் என்று சொல்லப்பட்ட அந்த ஃபித்னாவுடைய காலத்தை நோக்கி, தஜ்ஜால் யஜூஜ் மஜூஜ் போன்ற பயங்கரவாதிகள் உலகத்திற்கு வரக்கூடிய அந்த மோசமான காலத்தை நோக்கி இருந்ததை விட நெருங்கிவிட்டோம். ஹைரை விட்டும் இருந்ததை விட கொஞ்சம் தூரமாகிவிட்டோம். சர்ருடைய காலத்துக்கு இருந்ததை விட நெருங்கிவிட்டோம். இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல விளக்கங்களும் சுமந்த ஒரு அழகான நசீஹத்தை, புத்திமதியை சொன்னார். நிராசையாகுவதற்கு சொல்லவில்லை. ஒவ்வொரு மனிதனும் காலங்கள் போகும் பொழுது தன்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், எந்த அளவு கவனமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்னார்கள். புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பு, மாமின் ஆமின் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரும் மின்ஹு. இருக்கும் வருடத்தை விட அதற்கு பின்னால் வரக்கூடிய வருடம் கெடுதிகளிலும் சர்ருகளிலும் கூடியதாகவே இருக்கும் என்றார். தபரானி போன்ற கிரந்தங்களில் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை இன்னும் தெளிவாக சொல்லுகிறார்கள். மாமின் ஆமின் இல்லா வல்லதி பாதஹு யன்குசு ஃபீஹில் கைர் வய ஒவ்வொரு பின்னால் பின்னால் வரக்கூடிய காலங்களிலும் அதற்கு முன்னால் இருந்த காலங்களிலே இருந்த நலவுகள் உலகத்தில் இருந்து குறையும், கெடுதிகள் கூடும், நன்மைகள் குறையும், பாவங்கள் கூடும். இன்னும் தெளிவாக சொன்னார்கள், மாமின் ஆமின் இல்லா வல்லதி பாதஹு தஹ்துசு ஃபீஹில் பிதா வ தமூது ஃபீஹி ஸுன்னா. ஒவ்வொரு வருடங்கள் போகும் பொழுது எது உண்மையான மார்க்கமோ அந்த மார்க்கத்திலே காட்டப்பட்டவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமலாகிவிடும். மார்க்கத்திலே இல்லாதவைகள் எல்லாம் உலகத்திலே நிறைந்துவிடும். எதற்கு ரசூலுடைய காலத்திலே அந்த அளவு முக்கியம் கொடுக்கப்படவில்லையோ அதற்கு முக்கியத்துவம் தலைக்கு மேலால் கொடுக்கப்படும். எதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அது போன்ற பருளான தொழுகைகள் கூட கணக்கெடுக்கப்படாத ஒரு நிலை வரும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இதுதான் வருடங்கள் போகும் பொழுது எங்களுக்கு மார்க்கத்திலே சொல்லப்பட்ட புத்திமதி. சர்ரை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறோம், ஹைர்களை விட்டும் தூரமாகி கொண்டிருக்கிறோம். எந்த எந்த வகைகளில் ஹைர்கள் குறைகிறது, சர்ருகள் கூடுகிறது, நிறைய விடயங்களை உலமாக்கள் எழுதியிருந்தாலும் குறுகிய நேரத்துக்குள் மூன்றே மூன்று மிக முக்கியமான விடயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறோம். முதலாவது, உலகத்தை விட்டும் ஹைருகள் குறைவதில் முதலாவது ஸஹாபு ஸாலிஹீன். ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும், ஊரிலிருந்தும், நாட்டிலிருந்தும், உலகத்திலிருந்தும், வீடுகளுக்குள் இருந்தும் நல்லோர்களும் நல் வணக்கங்களும் இல்லாமலாகிவிடும். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லோர்கள், தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்கள், குர்ஆனை பிறட்டி ஒவ்வொரு நாளும் பேணுதலாக ஓதக்கூடியவர்கள், இமாம் ஜமாத் பேணி தொழுகையை, பருளான தொழுகையை தொழக்கூடியவர்கள், முன்பின் சுன்னத்துகளை பேணுதலாக தொழக்கூடியவர்கள், அமல்களை கொண்டு மஸ்ஜிதை செழிப்பாக்கக்கூடியவர்கள், பாவங்களை நினைத்து இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்கள், ரசூலை நினைத்து சலவாத்து ஓதக்கூடியவர்கள், சதக்கா செய்யக்கூடியவர்கள், இஹ்லாசுடன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்யக்கூடியவர்கள், ஹராம் ஹலால் பேணக்கூடியவர்கள், உறவை சேர்ந்து வாழக்கூடியவர்கள், இப்படி நல்ல தன்மை உள்ள நல்லோர்கள் இந்த உலகத்தை விட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவர் பின் ஒருவராக சென்று விடுவார்கள். கடைசியில் உலகத்திற்கு ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் என்றால், அந்த காலத்தை நாமும் பார்க்கக்கூடாது, எங்களுடைய பிச்சலங்களும் பார்க்கக்கூடாது. ஒரு காலத்திலே கிராமங்களிலும் ஊர்களிலும் எப்படிப்பட்டவர்கள் எஞ்சி இருப்பார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்பிடுவது எதற்கு, பேரீத்தம் பழங்கள் ஒரேடியாக மரங்களிலிருந்து பறிக்கப்பட்டு அவைகள் சுத்திகரிக்கப்பட்டு சாப்பிட முடியுமான நல்லவைகளெல்லாம் தெரிவு செய்து எடுக்கப்பட்டதன் பின்னால் வீசப்படக்கூடிய அந்த குப்பைகளுக்கு போகக்கூடிய பேரீத்தம் பழங்களை போன்றவர்கள் சமூகத்தில் எஞ்சுவார். அல்லது மாவு அரிக்கப்பட்டு தேவையான நல்ல மாவு எடுக்கப்பட்டதன் பின்னால் வீசப்படக்கூடிய அந்த கப்பிகளை போன்றவர்கள் மீய்வார். எதற்கும் பிரயோசனம் இல்லாதவர்கள், மார்க்கமே தெரியாதவர்கள், அல்லாஹுடைய தீனுக்கு கல்விலே மகத்துவம் முக்கியத்துவம் இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் வாழும் காலத்தில் லா யுபாலிஹிமுல்லாஹு பாலதன், அல்லாஹ் அவர்களை தன்னுடைய அருள் பார்வையை கொண்டு பார்க்கவும் மாட்டான், கணக்கெடுக்கவும் மாட்டான். இன்னும் அந்த காலம் வரவில்லை. நல்லோர்கள் நிறைய இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திலிருந்து நலவுகளும் நல்லோர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது. ஆனால் 10 வருடத்துக்கு முன்னால், 20 வருடத்துக்கு முன்னால், 50 வருடத்துக்கு முன்னால் இருந்த அப்படிப்பட்ட நல்லோர்களை, நல்ல செயல்களை, நல் வணக்கங்களை இன்று சமூகத்திலே பார்க்க முடியாத நிலை என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். ஃபர்லான தொழுகைக்கு இன்று எந்த அளவு முக்கியத்துவம்? ஃபர்லான தொழுகைக்கு இன்று எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? எதை ரசூலுடைய காலத்திலே முனாபிக்கும் விடுவதற்கு பயப்பட்டான். ஏன் தொழுகையை விடுவது என்பது அந்த காலத்திலே இருந்த முனாபிக்குகளுக்கும் ஒரு மான பிரச்சனையாக இருந்தது. யாருக்கும் விட முடியாது, முஸ்லிம் என்றால் தொழுகை அவருடன் இணைந்தது. ஆனால் இதை சொன்னால் சில நேரங்களிலே சில உள்ளங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் சிரமப்படும். ஆனால் இதுதான் உண்மை, உலமாக்கள் ஏற்றுக்கொள்வார். ஜினாவை விட, திருடுவதை விட, மது அருந்துவதை விட, கொலை செய்வதை விட பயங்கரமான மோசமான பாவம்தான் தொழுகையை விடுவது. இவன் விபச்சாரத்திலே ஈடுபட்டவன், சமூகம் ஒரு கண்ணுடன் பார்க்கிறது. இவன் வட்டிக்காரன், சமூகம் ஒரு கண்ணுடன் பார்க்கிறது. இவன் திருடன், சமூகம் அவனுடைய விடயத்திலே கவனமாக நடந்து கொள்ளுகிறது. அவனுக்கு பொன் கொடுப்பதில்லை, திருடன். இவன் மது அருந்தக்கூடியவன், போதைக்கு அடிமையாகியவன், மகளை அவனுடைய கையிலே கொடுக்க மாட்டார்கள், ஏன், கெட்டவன். இந்த அனைவர்களையும் விட அல்லாஹுடைய பார்வையிலே, ரசூலுடைய பார்வையிலே, குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்திலே மிகவும் கெட்ட மோசமானவன் தான் தொழுகை இல்லாதவன். உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கட்டும், ஆனால் இதை ஹதீஸுடைய வெளிச்சத்திலே சொல்லுகிறோம். சமூகமா ஏ, ஆனால் ஏன் இதை அந்த அளவு பெரியதாக பார்ப்பதில்லை? மகன் ஒரு போதை பொருளுக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதிலே நிறைய பெற்றோருக்கு கவனம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லா, இருக்க வேண்டும். அவன் போய் ஜினாவிலே மாட்டிக்கொள்ளக் கூடாது. மகன் திருடன் என்ற செய்தி கேள்விப்பட்டாலே அந்த குடும்பத்துக்கே ஊருக்குள் இருக்க முடியாத நிலை. அப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை தேடித்தந்தான், பயப்படுகிறார்கள் அவன் ஒரு திருடனாக மாறக்கூடாது. ஏன் இந்த விடயத்திலே அந்த அளவு கவனம் இருக்கிறது? உண்மை என்னவென்றால், உண்மையிலே அது மிகவும் பெரும் பாவம், அல்லாஹ்விடத்திலே பயங்கரமான குற்றம் என்பதனால் அல்ல. அந்த பாவத்திலே மகன் ஈடுபட்டால் சமூகத்தில் எனக்கு தலை காட்ட முடியாமலாகிவிடும் என்பதுதான் பலரை அந்த பாவத்திலே பெரும் மகத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கு. மகன் திருடிவிட்டால், மகன் ஜினா செய்துவிட்டால், மகன் குடிகாரனாக ஆகிவிட்டால், மகன் கொலை செய்துவிட்டால், தந்தை தாய் குடும்பம் நினைக்கிறது எங்களுக்கு கேவலம். உண்மையிலே கேவலம். அந்த கேவலத்தின் பயத்தின் தான் அதிகமானவர்கள் அந்த விதத்திலே கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் தொழுகையை விட்டால் அப்படிப்பட்ட ஒரு கேவலம் சமூகத்திலே வருவதில்லை. அதனால் தான் தொழாமல், இஷா தொழாமல் தூங்குகிறான், சுபஹில்லாமல் தூங்குகிறான், துஹர் இல்லாமல் தூங்குகிறான். பாடசாலைக்கு போய் வந்து எத்தனையோ காலம் அவனுக்கு படிக்கும் காலத்தில் துஹர் தொழுகையே கிடையாது. யூசனுக்காக வேண்டி அசர் தொழுகையை விடுகிறான். அது போனால் என்ன, போகாட்டி என்ன, அந்த தொழுகை கலாவாகிவிட்டால் என்ன, அதை பற்றி வீட்டுக்குள் சில பெற்றோர்களிடம் கேள்வியே கிடையாது. வீட்டு வேலையை செய்தியா, பாடசாலையுடைய படிப்பை படித்து முடித்து விட்டீரா, ஹோம்வொர்க் முடிந்து விட்டதா என்பதிலே கேட்கப்படக்கூடிய பல கேள்விகளில் ஒரு அரைவாசி கேள்வியாவது, மக்ரிப் தொழுதாயா, சுபஹ் தொழுதாயா, லுஹர் தொழுதாயா, அஸர் தொழுதாயா என்ற கேள்வியே சில வீடுகளுக்குள் கேட்கப்படுவதில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய பயத்தில் அல்ல, சமூகத்திலே கேவலம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி. சில பாவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, ஆனால் எது அல்லாஹ்விடத்திலே பயங்கரமான பாவமோ, எதை கபிரிலே வைக்கப்பட்டதன் பின்னால் முதலாவது கேட்கப்படக்கூடிய கட்டளையோ, முதலாவது கபிரிலே வைக்கப்பட்டவுடன் கேள்வி பரவான தொழுகையை பற்றி. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கபிரில் வைக்கப்பட்டவுடன் முதல் கேள்வி தொழுகை. சிலவேளை இவனுடைய தொழுகை பேறுதலாக இருந்திருந்தால் அதன் மூலம் அவனுடைய தினாவும் மன்னிக்கப்படலாம். ஒவ்வொன்றும் பெரும் பாவம். அந்த தொழுகைக்கு சரியான பதில் கபிரிலே கொடுத்து விட்டால் சலுஹ சாஹிரு அமலிஹி ஹதீஸ் சொல்லி ஏனைய காரியங்கள் அவனுக்கு சரியாகிவிடும். கேட்கப்படக்கூடிய முதலாவது கேள்வி தொழுகையிலே முன்பின்னாகிவிட்டால், இத்தனை மாதங்கள் லுஹர் தொழுகை இல்லை, பல வருடங்கள் 40வது வருடத்திலே இருக்கிறார், இன்னும் சுபகு தொழுகை வலமையே போன்று பொடுபோக்குத்தனம், முழிப்பு வந்தால் தொழுகிறார், நேரம் கிடைத்தால் தொழுகிறார், இல்லாவிட்டால் தூங்கிவிட்டு 8 மணிக்கு அழகாக ரெடியாகிக் கொண்டு போகிறார் தொழிலுக்கும் ஜொப்புக்கும். ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மிகவும் அருவறுப்பான அசிங்கமான நன்றி கெட்ட பழக்கம்தான் அசான் சொன்னால் பருவான தொழுகையை விடுவது. மிகவும் கேவலமான செயல். அல்லாஹ் வழங்கிய முழு நியமத்துகளையும் அனுபவித்துக் கொண்டு அவனுக்காக வேண்டி 24 மணி நேரத்தில் ஒரு 5 நேர தொழுகைக்கு இவனுக்கு நேரம் கொடுக்க முடியாது என்றால் அந்த அளவுக்கு இவருடைய தொழிலும் இவருடைய ஜொப்பும் இவருடைய ஏனைய உலக வேலைகளும் தடையாக இருக்கிறது என்றால், அவன் தரக்கூடிய சாப்பாட்டை நேரத்துக்கு சாப்பிடுகிறார், அவன் தரக்கூடிய குடிபானங்களை நேரத்துக்கு கொடுத்துக் கொள்ளுகிறார், அழகாக உடுத்திருக்கிறார், வாகனம் கையிலே இருக்கிறது, அழகான வீடு இருக்கிறது, குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அவனுக்கு தேவையான சகல ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், நிம்மதியாக மூச்சு வாங்குகிறார், உறுப்புகள் அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, தன்னுடைய உலக தேவைகளை நிம்மதியாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த நன்றி கெட்டவனுக்கு சரளான தொழுகைக்காக வேண்டி 5 நேர தொழுகைக்காக வேண்டி நேரம் கொடுப்பதற்கு இந்த உள்ளம் இடம் கொடுக்கவில்லை என்றால் அவனை விட நன்றி கெட்டவன், அவனை விட அழுக்கானவன், அவனை விட பயங்கரமான பாவி சமூகத்திலே வேறு யாரும் கிடையாது. அது என்னுடைய மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மருமகன் மருமகளாக இருக்கலாம், தாய் தந்தையாக இருக்கலாம். ஆனால் இன்று சாதாரணமாக குறிப்பாக வாலிபர்களுக்கு மத்தியில் இந்த தொழுகையுடைய மகத்துவம் என்பது மிகவுமே குறைந்து விட்டது. புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, தொழாதவன் எப்படிப்பட்ட நஜீஸ் என்பதை பாருங்கள். ஒரு மனிதரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், இவர் சுபஹ் தொழுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸாக ரஜுலுன் பால ஷைத்தானு ஃபீ உதுனைஹி, சுபகு தொழாத அவன் எப்படிப்பட்டவன் என்றான், அவனுடைய 2 காதிலும் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். ஒருவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டார், சாதாரண சிறுநீர் பட்டால் தண்ணீரால் கழுவி துப்புரவாக்கலாம், நாயுடைய நஜீஸ் பட்டுவிட்டால் 7 முறை கழுவி அதில் 1 முறை மண்ணை போடுவதன் மூலம் துப்புரவாக்கலாம், சைத்தானுடைய சிறுநீரின் மூலம் ஒவ்வொரு நாளும் குளிக்கக்கூடியவனை எப்படி துப்புரவா, சுபகில்லாமல் தூங்கக்கூடியவனுடைய நிலை இது, அவனுடைய சிறுநீரை உடம்புக்குள்ளே ஊற்றிக்கொண்டு போகக்கூடியவனுடைய வாழ்க்கை எப்படி செழிப்பாகும், அவன் எப்பொழுதும் தருத்திரியம் பிடித்தவனாகத்தான் இருப்பான், எப்பொழுதும் முகம் விடியாதவனாகத்தான் இருப்பான், இதில் கை வைத்தாலும் முதலே பரக்கத்தை பார்க்க முடியாது. நல்லோர்களின் வலமை இருந்திருக்கிறது, தொழுகையிலே பொடுபோக்குத்தனம் காட்டக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்க மாட்டார்கள். ஏன், தொழுகையை வீணாக்க கூடியவன் ஏனைய காரியங்களை அதைவிட பயங்கரமாக வீணாக்குவான். ஒரு பெரிய மனிதருக்கு முன்னால் ஒருவன் கோப்பையிலே தண்ணீரையோ அல்லது ஏதாவது ஒரு பானத்தை எடுத்து வரும் பொழுது அது சருகி கீழே விழுந்தது. அந்த மாணவனை பார்த்து அந்த உஸ்தாத் அல்லது பெரிய மனிதர் சொன்னார், உன்னுடைய தொழுகையை சீராக்கிக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்டது தொழுகை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு பெற்றோருடைய பொறுப்பு என்னுடைய வீட்டுக்குள் தொழாத ஒருவர் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்ள பொறுப்புதாரிகளுடைய பொறுப்பு எங்களுடைய பகுதிக்குள் தொழாதவர்கள் அதிகரிப்பது ஊருடைய வீழ்ச்சி. இது ஊருக்கு தருத்திரியம், வீட்டுடைய ஊருடைய கிராமத்துடைய பரக்கத்தை இல்லாமலாக்கிவிடும். இன்று எத்தனையோ முன்னேற்றங்களுக்கு பல முயற்சிகள் செய்யப்படுகிறது. எந்த அடிப்படையில் எந்த துறையிலே முன்னேறினாலும் அந்த துறை சார்ந்தவர்கள் தொழுகையிலே பின்னால் இருந்தால் முழு ஊரும் பின்னோக்கியே செல்லும். வரக்கத்தை இழந்து விடுவோம் நஊதுபில்லாஹி மின்ஸா. ஊருடைய உலமாக்களின் பொறுப்பு, நிர்வாகிகளின் பொறுப்பு, ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போடப்பட்டவர்களுடைய பொறுப்பு, குறிப்பாக பெற்றோர்களுடைய பொறுப்பு உண்மையை சொல்லுவதாக இருந்தால், இது ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன், ஆனால் யதார்த்தமும் தான். சில இடங்கள் வயது வந்த மகள் அல்லது மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறார் காலை, சுபஹுடைய அசான் சத்தம் கேட்கிறது. ஈமான் உள்ள தாய் அந்த வயது வந்த மகளை அல்லது மகனை எழுப்புகிறார். சுபஹுடைய அசான் சத்தம் கேட்கிறது, எலும்பு தொழு. அவன் அடுத்த பக்கம் முருண்டு பிறண்டு தூங்கிக் கொண்டான். ஒரு முறை இரண்டு முறை சொல்லி பார்த்தால் எத்தனை முறை எழுப்புவது. அவள் சென்று விடுகிறாள், என்னுடைய கடமை நிறைவேறிவிட்டது, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் பொழுது ஒரு 7 மணி பாடசாலைக்குரிய நேரம் ஆகிக் கொண்டிருக்கிறது. திரும்பவும் வருகிறாள், எழுப்புகிறாள், டைம் ஆகிவிட்டது ஸ்கூலுக்கு போவதற்கு. அவன் அடுத்த பக்கம் பிறந்து விட்டால் விடுவதில்லை. அவளை அவனை எப்படியாவது எழுப்பி பாத்ரூம் வரையிலே தள்ளி அவளுடைய முகத்தை கையே கழுவ வைத்து உடுப்புகளை மாத்த வைத்து பேகையும் கையிலே கொடுத்து அவள் உரிய நேரத்தில் காலை கூட்டத்திலே போய் நின்றால்தான் இவளுக்கு நிம்மதி. முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை, நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த முக்கியத்துவம் ஏன் சுபஹு தொழுகைக்கு வரவில்லை என்பதுதான் கவலை. சுபகுடைய நேரம் கலாவாகிக் கொண்டிருக்கிறது, சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கிறது, இவனுடைய சுபகு தொழுகை கலாவாக போகிறது. இந்த நிலையில இன்று இவன் மரணித்து விட்டால் சுபகு இல்லாத பாவியாக மரணிப்பானே, இவனுக்குரிய வாழ்க்கையின் செழிப்பு இல்லாமலாகிவிடுமே. ஏன் அந்த வேகத்திலே அவனை எப்படியாவது எழுப்பி சுபகுடைய தொழுகைக்கு முசல்லாவிலே நிறுத்தவில்லை? உள்ள வெளியிலே வேலை செய்யக்கூடிய தந்தையும் போன் பண்ணி கேட்பது, நேரத்துக்கு டியூசன் போய்விட்டானா, ஸ்கூலுக்கு போய்விட்டானா, படிக்கிறானா, கேட்க வேண்டும் கட்டாயம். அதில் இரண்டாவது கருத்து கிடையாது. ஆனால் தொழுகையை பற்றி எத்தனை பெற்றோர்களின் மூலம் அப்படி கேட்கப்படுகிறது, தொழுகிறானா, பள்ளிக்கு செல்லுகிறானா. முஃப்தி பின்பாஸ் ரஹிமஹுல்லா, அரபு நாட்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு முஃப்தி, வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்கள் வாழும் காலத்திலே ஒரு தந்தை திடீரென்று ஓடோடி வருகிறார். வந்து ஹஜரத் அவர்களே, சின்ன ஒரு பிரச்சனை, மார்க்க தெளிவு தேவை. அவர் சொல்லுகிறார், இல்லை, என்னுடைய மகன் 20 வயது, திடீரென்று மரணித்து விட்டான். தொழுகையிலே பொடுபோக்குத்தனமாகவே இருந்தான், நானும் சின்ன பிள்ளைதானே என்று கணக்கெடுக்கவில்லை. 20 வயது மகன், 7 வயதில் தொழுமாறு ஏவுங்கள், 10 வயதில் அடித்து அவனுக்கு தொலைவையுங்கள் என்று ஹதீஸ் சொல்லுகிறது, வேறு எதற்கும் அப்படி சொல்லவில்லை. மரணித்து விட்டான், இப்பொழுது பயமாக இருக்கிறது, கபிரிலே தண்டிக்கப்படுவானே, என்ன செய்யலாம் அவனுக்கு? எவ்வளவும் செலவழிக்க தயார், எத்தனை மாடும் அறுத்து குருபான் கொடுக்க தயார், அவனுக்கு அதன் மூலம் விடுதலை கிடைக்கும் என்றால் என்ன செய்யலாம்? அதனை செய்துவிட்டு தான் நடக்க வேண்டும். தந்தை பதறுகிறார், மகன் ஜனாசாவாக இருக்கிறார். முஃப்தி பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன ஃபத்வாவை சொல்லுகிறேன், ஹம்பலி மதுஹபை அடிப்படையாக வைத்து. சில ஹதீஸர்களுடைய வெளிச்சத்தில் இப்படி ஒரு ஃபத்வா சொன்னார். முதலாவது, அவனை முஸ்லீம்களுடைய மையவாடியில் அடக்கம் செய்வதும் கூட எங்கேயாவது பொது மயானத்தில் கொண்டு போய் புதை என்றார். எப்பொழுதோ இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவிட்டார், எத்தனை வருடங்கள் சொல்லாமல் இருந்திருக்க. ஏன், சில ஹதீசர்களே வந்திருக்கிறது, தொழாதவனுக்கு இஸ்லாத்திலே பங்கு கிடையாது. எல்லா இமாம்களும் அப்படி சொல்லவில்லை என்றாலும் அந்த அளவுக்கு கடினமான ஒரு எச்சரிக்கை செய்யப்பட்டதுதான் தொழுகையை விடுவது. எத்தனையோ பெற்றோர்கள் நிலை இதுதான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே நல் வணக்கங்கள் இந்த ஒரு தலைப்பிலே நேரம் முடிந்துவிட்டது. இன்னும் பல ஹைறுகள் சுருக்கமாக சொன்னால், இல்மும் உலமாக்கள், தகுதியான உலமாக்களும் மார்க்க அறிவும் சமூகத்தை குறைந்து விடுவதும் ஹைறுகளில் போவதில் ஒன்று. ஹராம் ஹலாலுடைய பேணுதல் இல்லாமலாகுவது இன்னும் ஒன்று. இப்படி பல விடயங்கள் வருடங்கள் போகும் பொழுது குறைந்துவிடும். நாம் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது இவைகள். எனவே ஹைறுகளை உருவாக்குவோம், நலவுகளை உருவாக்குவோம், குர்ஆன் திலாவத்துடைய சூழலை உருவாக்குவோம், திக்ர் இஸ்திக்ஃபாருடைய சூழலை உருவாக்குவோம், தஹஜ்ஜத் தொழுகையின் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம், ஹராம் ஹலாலிலே பேணுதலாக இருப்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்களாக வாழ்ந்து நல்லோர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாதுமார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. உனக்காக வேண்டி வாழ்ந்து உனக்காக வேண்டி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஃபர்லான தொழுகையிலே உற்சாகம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக. அந்த கடமையை நீ விரும்பக்கூடிய முறையிலே நிறைவேற்றக்கூடிய நல்லோர்களின் கூட்டத்தில் எங்கள் எல்லோரையும் மாற்றி வைப்பாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. قل للكون
وقل السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام عليكم. كم فيك سرورا وسلاما وطمئنا.